கவிஞர் தாமரை எழுதிய ஒரு சிறு கதை. கதையின் பெயர் சந்திர கற்கள். குமரநாதன் சோம்பலாய் எழுந்து பாதி கண்களை திறந்தும் திறக்காமலும் தலையணை கடையில் வைத்திருந்த கை கடிகாரத்தை எடுத்து நேரம் பார்த்தபோது மணி 6. 6 ஆகிவிட்டதா? விசுக்கென்று எழுந்தவர் அனிச்சையாக வனஜா என்றார். 2 நிமிடம் பதில் வராததில் வனஜாவும் குழந்தைகளும் முந்தைய தினம் ஊருக்கு புறப்பட்டு போனது ஞாபகம் வந்தது. அட, வனஜா இல்லை, குழந்தைகளும் இல்லை, வீட்டில் நான் இப்போ தனி. திடீரென்று உற்சாகமாக இருந்தது. வெளியே பார்த்தார். விடிந்தும் விடியாததுமாய் ஒரு இருட்டு. மழை பெய்து கொண்டிருந்தது. மழையை பார்த்ததும் மறுபடியும் ஒரு உற்சாகம் கிளம்பி வந்தது. போர்வையை உதறி எரிந்துவிட்டு எழுந்தார். மூடப்பட்டிருந்த கீழ் 2 ஜன்னல்களையும் அகலத் திறந்து கொக்கிகளை மாட்டினார். தெருவை பார்த்தார். தூறல் என்றும் சொல்ல முடியாத, கொட்டும் மழை என்றும் சொல்ல முடியாத ஒரு நடுத்தர மழை தரைமேல் விழுந்து குமுள் குமுளாய் பூத்து 1 நிமிடத்தில் உடைந்து போகும் மழைத்துளிகள் 100. இருட்டிலே இடைவிடாத ஜரிகையாய் பளபளத்த மலைக்கம்பிகள் 100 100 அற்புதங்கள். மழையே ஒரு மாய பிசாசு. மனதை மயக்கி அப்படியே எங்கோ அழைத்து சென்று விடும் போல் சுய நினைவின்றி பார்த்து கொண்டே இருந்தார். தூரத்தில் டார்ச் லைட்டும் குடையுமாய் நடந்த ரங்கநாதனை அடையாளம் தெரிந்தது. அலுவலகம் நினைவுக்கு வந்தது. காலை டிஃபன் முடித்து ஸ்கூட்டரை துடைத்தும் கிளம்பி 8 கிலோமீட்டர் பயணம் செய்து அலுவலகம் அடைய வேண்டும். 5 நிமிடத்தில் கம்ப்யூட்டர் அள்ளி கொடுத்த விவரங்களை தனிப்பட்ட முறையில் சரிபார்க்க வேண்டும். மெல்டிங் பிட்டின் பின் விளைவுகளை பற்றி 6 பேராய் ஆராய்ந்து தந்த அறிக்கையின் நியாயங்களை தனியாளாய் முடிவு செய்ய வேண்டும். 8 மணி அலுவலகத்திற்கு காலை 6 மணியிலிருந்தே திட்டமிட வேண்டும். எம்டியின் தீர்மானத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதத்துடன் வெல்விஷர் நிறுவனத்தின் பரிந்துரை இணைக்கப்பட்டதா என்று அர்த்தராத்திரி 12 மணிக்கு விழிப்பு வரும்போது யோசிக்க வேண்டும். யோசனை, யோசிப்பதை நிறுத்த முடியாது, கூடாது. நிறுத்தினால் வகிக்கிற பதவிக்கு ஆபத்து. யோசிப்பதில் அலுப்பில்லாத வேறு ஒருவன் அந்த இடத்துக்கு வருவான். காலை 6 மணிக்கு வெல்விஷரையும் கம்ப்யூட்டர் பேனலையும் நினைக்க நேர்ந்தது கொடுமை. வெளியில் ஒரு உலகம் இருக்கிறது, வானம் என்றும் மழை என்றும். இன்று அலுவலகம் போகாதிருந்தால் என்ன? இந்த நினைப்பு வந்தது தான் தாமதம். 1 நிமிடத்தில் தோன்றி தீர்மானமாகி தீர்மானம் உறுதியான போது சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள், முத்துப்போல் கிடைத்த இந்த ஒரு நாளை எனக்காக செலவழிக்கலாம். வானமும் மழையுமாயிருக்கும் வெளியுலகத்தில் சராசரி மனிதனாய் சஞ்சரிக்கலாம். வெல்விஷரை நினைக்காமல் பிறந்த நாள் என்று தெரிந்து வாழ்த்து சொன்னால் கூட அடுத்த நிமிஷம் சாகப்போகிற மாதிரி முகத்தை வைத்து கொள்ளும் முசுட்டு மேலதிகாரியை நினைக்காமல். விடுமுறையின் சந்தோஷம் ஏராளமாகி வழிந்தது. மனதை அடக்க முடியவில்லை. படுக்கையை உதறி போட்டார். போர்வையை மடித்தார். குளியல் அறையில் வெந்நீர் இல்லை. மீண்டும் வனஜா இல்லாதது நினைவுக்கு வந்தது. அவள் இல்லாதது பெரிய சுதந்திரமாய் உணர்த்தியது. அவளை வெறுக்கிறோமா? அது முடியாது. வனஜா இல்லை என்றால் இந்த வீடு இல்லை. நாசுக்காய் பேசுகிற குழந்தைகள் இல்லை. இத்தனை வசதிகள் இல்லை. அப்புறம் ஏன் இன்று இத்தனை சுதந்திர உணர்வு? பச்சை தண்ணீரில் நனைந்த உடம்பை துவட்டி வெடவெடத்து கொண்டே வெளியில் வந்தார். மீண்டும் ஜன்னல் ஈர்த்தது. மழைதான் காரணமோ? துண்டால் நன்கு போர்த்தி கொண்டு கதவை திறந்து பால்கனிக்கு வந்தார். மழை கொஞ்சம் குறைந்து சாரலாய் அடித்து கொண்டிருந்தது. வெளிச்சம் தூக்கலாக தெரிந்தது. எதிர்ப்புறம் வானவில் ஒன்று சற்றே வர்ணம் கலங்களாய் உருவாகியிருந்தது. எப்படி சொல்லி வைத்த மாதிரி நிற அடுக்காய் ஒரு வில் அத்துவானத்தில் தோன்ற முடியும்? பௌதீகம் சொல்லித்தந்திருக்கிற நிறப்பெருகை நினைவுக்கு வரவில்லை. வானம் கொஞ்சம் உறுதியாக இருந்திருந்தால் வில் உடைந்து போயிருக்கும். அது மெத்து மெத்தென்று முதுகை காட்டி கொண்டு இருப்பதால்தான் இந்த வில் இப்படி வளைந்து சுவாதீனமாய் உட்கார்ந்திருக்கிறது. எத்தனை நேரம் இப்படியே இருக்கும்? படித்த படிப்புக்கும் பார்க்கிற தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் வானவில் ஆராய்ச்சி வார்த்தை கோர்வையில் கொண்டு விட்டது தன்னை போல. வானவில் காத்திருக்கிறதே, எந்த ஜனகனது வில் இது? வானராமன் இதை உடைத்தால் மேகசீதை மழை மாலை இடுவாளோ என்று மனசுக்குள் நினைத்து கொண்டார். நினைத்து முடித்ததும் தான் அதை ஒரு கவிதையைப் போல உணர்ந்தார். வாழ்நாளிலேயே கவிதைகளை ரசித்து படித்ததும் கிடையாது, கவிதை எழுத வேண்டும் என்று நினைத்ததும் கிடையாது. இது என்ன கவிதைத்தானா? இதை நானேத்தான் புனைந்தேனா? இல்லை, எப்போதோ படித்தது இப்போது நினைவுக்கு வந்திருக்கிறதா? நினைக்க நினைக்க எல்லாமே புதிராயிருந்தது. வானத்தையும் மழையையும் பார்த்து யாராவது அலுவலகத்திற்கு மட்டம் போடுவார்களா? -1, -2, -6 போதாது. சார்லி மானிட்டர்கிட்டயே நில்லு. ஸ்டீஃபன்கிட்ட இருந்து கேபிள் வந்திருக்கு. இதோ வந்துடுறேன். 5 நிமிடம் சாப்பிட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தவனுக்கு வானவில்லை பார்த்தால் கவிதை தோன்றுமா? நான் தானா? இல்லை, இன்று ஏதாவது புது அவதாரம் எடுத்திருக்கிறேனா? எப்படி? தன்னையே நம்ப முடியாமல் எப்படி எப்படிகளுடன் கீழே வந்து வாசல் கதவு திறந்து ஹிந்துவையும் பால் பாக்கெட்டு எடுத்து வந்து பால் காய்ச்சி காஃபி தயாரித்து ஹாலில் வந்து ஹிந்துவை பிரித்து நிதானமாய் தலையங்கம் வாசிக்க ஆரம்பித்தார். என்றைக்காவது இத்தனை நிதானமாய் இருந்திருக்கிறேனா? வாழ்க்கையில் எப்போதும் ஓடிக்கொண்டு ஓட்டத்தையே வாழ்க்கையாக்கி கொண்டு இந்த நிதானம் சந்தோஷமாக இருந்தது. நிதானப்படுகிறோம் என்பதே பரபரப்பாக இருந்தது. காஃபியை மெதுவாக விழுங்கி ஆசுவாசப்படுத்தி கொண்டார். 8:30 வரை சோஃபாவை விட்டு அசையவில்லை. நிதானமாய் பேப்பர் அப்புறம் அலுவலகத்திற்கு ஃபோன் செய்து வர இயலாமையை தெரிவித்தார். ரமணியை அழைத்து பிசியில் பதிவு செய்த சொந்த சேகரிப்பை உபயோகப்படுத்தி கொள்ள சொல்லலாமா? ஃப்ளாப்பி கண்டுபிடிப்பது எளிது. GKN B18. வேண்டாம், ஒரு நாள் குமரநாதன் இல்லாவிட்டால் தொழிற்சாலை ஒன்றும் இயங்காமல் நின்று விடாது. சமாளிப்பார்கள். உன் இந்த ஒரு நாளால் இத்தனை நஷ்டம் என்று நிர்வாகம் ஒன்றுக்கு பின் ஒன்று எத்தனை பூஜ்யங்கள் நிரப்பினாலும் அது லாபம்தான். நஷ்டம் என்பது போய் காகித கணிப்பு. இன்றைக்கு பூரா அலுவலகத்தை நினைக்கவே கூடாது. திஸ் இஸ் தி எண்ட். ரிசீவரை எடுத்து கீழே வைத்தார். ஊருக்கு போய் சேர்ந்த விவரம் சொல்ல வனஜா கூப்பிடுவாள். அலுவலகத்திற்கு வரவில்லை என்று தெரிந்ததும் இங்கே கூப்பிடுவாள். கூப்பிடட்டும், இன்று எனக்கு யாரும் தேவையில்லை. நான், இந்த வீடு, மறுபடியும் நான், அவ்வளவு தான். சமையலறைக்கு போய் ஃப்ரிட்ஜை ஆராய்ந்தார். மாவு எடுத்து தோசை வார்த்து ஹாட் பேக்கில் வைத்தார். மிக்சியில் தேங்காய் சட்னி அரைத்தார். டைனிங் டேபிளில் வைத்து மிக நிதானமாய் சாப்பிட்டார். சிரத்தையாய் பாத்திரங்களை கழுவி வைத்தார். தெருக்கோடி வரை நடந்துவிட்டு வரலாமா? வேண்டாம், தெரிந்தவர்கள் பார்த்தால் புருவத்தை உயர்த்துவார்கள். நாளைக்கு வனஜாவிடமும் சொல்லலாம். அனாவசியம். வெளியே மழை நின்றிருந்தது. ஆனாலும் மசமசப்பு தீரவில்லை. காலை 10:30 என்று நம்ப முடியாது. ஜன்னல்கள் திறந்திருந்தாலும் வீட்டுக்குள் இருட்டாகத்தான் இருந்தது. நிசப்தமாக இருந்தது. என்ன செய்யலாம்? டிக்ஷனரி பார்க்கலாம், டைஜஸ்ட் படிக்கலாம். இல்லை, அதெல்லாம் அப்புறம். இப்போது சுறுசுறுப்பாக ஏதாவது செய்யலாம். ஒட்டடை அடிக்கலாமா? உயரம் போதாத இடங்களில் டேபிள் சேர்கள் இழுக்கப்பட்டு தரை விரிப்பு ஆங்காங்கே மடிக்கப்பட்டு கொஞ்ச நேரத்தில் அறை அமைப்பை மாறிப்போனது. நிதானமாய் குப்பையை சேகரித்த போது வாய் தன்னை போல பொன்னரை நானோடு மாணிக்க கின்கினி தன்னரையாட தனி சுட்டி தாழ்ந்தாட என்று ராகம் பாடியது. வார்த்தைகள் ராகம் பெறப்பெற கம்பை அப்படியே போட்டுவிட்டு சோஃபாவில் சாய்ந்தார். நான் யார்? செம்மண் புழுதியில் ஆடிக்கொண்டு பாசுரங்கள் பாடிக்கொண்டு வளர்ந்த காலங்கள் முடிந்து போயிற்றா? மனசுக்குள் பதிந்திருக்கும் பிரபந்தங்கள் அப்படியே மறைந்து தான் போய்விட்டனவா? மிஷின்களும் ஜெனரேட்டர்களும் என் நினைவுக்கு திரை போட்டு விட்டனவா? வளர்ந்து வசதிகள் பெற்றால் பழசு இல்லை என்றாகிவிடுமா? ஒரு நாள் தனிமையே என்னை கிளறி விட்டுவிட்டதே. மாமா, எப்படி இந்த வயசில் யாருமில்லாமல் தனியே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? யாரும் இல்லையா? என்ன ஒரு பொய்! பெற்ற வளர்த்த மகன்கள், எடுத்து வளர்த்த தங்கை மகன் மகள் எத்தனை பேர் இருக்கிறோம்! ஏன் யாருக்குமே இரக்கமில்லாமல் போய்விட்டது? ஓடுவதையே வாழ்க்கையாக்கி கொண்டோம். திரும்பி பார்த்தால் நீங்கள் இருப்பீர்களா? தலையை சோஃபாவில் சரித்து கொண்டார். கண்ணீர் பொங்கி கன்னங்களில் வழிந்தது. என்றுமில்லாமல் மாமாவின் நினைவு இன்று வதைத்தது. பிறந்து வளர்ந்த கிராமமும் உலகம் சொல்லித்தந்த மாமாவும் அந்நியமாய் போய்விட்டார்கள். அடுத்த தெருவில் இருக்கும் மாமா வீடே கதி என்று கிடந்ததும் திவ்ய பிரபந்தத்தில் ஒவ்வொரு பாட்டாய் என்னை தீர்ந்து போன இருட்டில் ஒவ்வொருவராய் சொல்லி காட்டியதும் உடல் சோர்ந்திருந்தாலும் மனம் சோர்ந்திருந்தாலும் மாமா வீட்டு வலப்பக்க அறையில் கொட்டி வைத்திருக்கும் நெல்மணியில் கரைத்து கொண்டது. எல்லாமே எல்லாமே நினைவில் ரொம்ப பின்னோக்கி போய்விட்டன. பெற்ற குழந்தைகள் தான் விட்டு விட்டு பட்டணம் போய்விட்டார்கள் என்றால் எனக்கும் தான் அறிவில்லாமல் போய்விட்டதே. சொந்த மக்கள், தந்தை மக்கள் என்று நீங்கள் எப்போதுமே பாரபட்சம் காட்டியதில்லையே. பெற்ற மகன்களே சும்மா இருக்கிறார்கள். உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை என்று வனஜா கேட்டபோது எந்த மயக்கத்தில் பேசாதிருந்தேன். கல்யாணம் என்பது ஒரு அளவிற்கு பின் எல்லா மனிதருக்கும் விலங்காகித்தான் போகிறது. வேதனை உள்ளத்தை மூழ்கடித்தது. குற்ற உணர்வு பாம்பாய் மாறி மனசை பிணைத்து கொண்டது. கொத்தாமல் விடமாட்டேன் என்று பயமுறுத்தியது. மாமா, எனக்கு உங்களை பார்க்க வேண்டும், இப்போதே, இந்த நிமிஷமே. மனசிலிருந்த உத்வேகம் உடனே உறுதியாயிற்று. பரபரப்பாய் எழுந்து ஹாலை ஒழுங்குபடுத்தினார். உடை மாற்றிக்கொண்டார். ஸ்கூட்டரில் போகலாம், ஆனால் அதில் அவரை அழைத்து வர முடியாது. வீட்டை பூட்டி கொண்டவர் நிர்வாகம் தந்த காரை வேண்டாம் என்று நிராகரித்ததற்கு முதன்முறையாக வருத்தப்பட்டார். டாக்ஸி பிடித்து மாதம்பட்டி போய் சேர்ந்தபோது மணி 1:00 மாமா வாசலில் ஈசிச்சேரில் சாய்ந்திருந்தார். 80 இருக்கலாம். பார்வை மங்களாக இருந்தாலும் அடையாளம் கண்டு கொண்டு பளிச்சென்று சந்தோஷப்பட்டார். அடடே குமாரு, நான் கனவு ஒண்ணுக்காங்களையே என்றார். எவ்வளவு நாளாச்சுப்பா உன்னை பார்த்து, சௌக்கியமா? ஏனோ 4 உன்னையே நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்றார். இவர் நெகிழ்ந்து போய் குனிந்து அவர் கைகளை பற்றி கொண்டார். மாமா, உங்களை பார்க்கணுமாட்டா இருந்தது, அதான் வந்தேன். சாப்பிட்டாயப்பா? பாரு, இன்னைக்கு பார்த்து கண்ணம்மா வரல. துளாவி துளாவி நானே சமைக்கிறதுக்குள் விடிஞ்சு போயிடும். பக்கத்து வீட்டு வாண்டுகை யாராவது வந்தா கடைக்கு அனுப்பி எதுனா வாங்கி வர சொல்லலாம்னா ஒரு பைய கண்ணில் படமாட்டேங்கிறானே. மழையா இருக்கா? யோசனை பண்ணிக்கிட்டே உட்கார்ந்திருக்கிறேன். என்ன கொடுமை? டாக்டரும் கலெக்டருமாய் அங்கே மகன்கள் பணத்தை வாரி இருக்கிறார்கள். பெற்ற தகப்பனார் இங்கே அடுத்த வேலை சோற்றுக்கு யோசனை செய்கிறார். அதற்கட்டும் மாமா, இப்போ கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன். ஏன், எதற்கு என்று ஒரு வார்த்தை கேட்கவில்லை. என்ன திடீர் அன்பு என்று ஏளனம் செய்யவில்லை. உடனே கிளம்பிவிட்டார். குமரநாதனே அவருக்கு தேவையானவற்றை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கொண்ட போது, அலமாரியில் இருக்கிற பிரபந்தத்தை எடுத்துக்கோ குமாரு என்றார். அதே டாக்ஸியில் ஏறி வீடு வந்து சேர்ந்தார்கள். வழியில் வாங்கி வந்த சாப்பாட்டு பொட்டலங்களை பிரித்து டைனிங் டேபிளில் வைத்து பரிமாறினார் குமரநாதன். கிழவர் நடக்க தடுமாறினார். கைத்தாங்களாய் அழைத்து வந்து உட்கார வைத்தார். 3 மதிய சாப்பாடு ரொம்ப தாமதம்தான். இருந்தாலும் பேசிக்கொண்டே சாப்பிட்ட போது பசி தெரியவில்லை, அலுப்பு தெரியவில்லை, நிலவில் நடப்பது போல் இருந்தது. சாப்பிட்டானதும் தூங்க வேண்டும் என்றார். கீழேயே மாலினியின் அறையை தயார் செய்தார். கிழவர் படுத்த பின்பும் அறையை விட்டு போகாமல் அருகிலேயே உட்கார்ந்திருந்தார். இருள் கவிழ்ந்திருந்த அறையில் உயர் ரக படுக்கை விருப்பில் அவர் படுத்திருந்தது கதைகளில் வரும் வர்ணனை போல இருந்தது. அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் போல மனசுக்குள் கிளர்ந்து கொண்டே இருந்தது. ஃபேனை நிறுத்திவிட்டு விசிறியால் வீசத் தொடங்கினார். கண் அசந்த கிழவர் திடீரென்று விழித்து பார்த்தார். ஏன்பா, கை நோகுமில்ல, காத்துலாட்டி போகுது, இப்போ என்ன என்றார். கொஞ்சம் பொறுத்து, 2 பாட்டு வாசிச்சு காட்டுறியா? எவ்வளவு நாளாச்சு? பாட்டு வாசிட்டானா பசங்க ஒருத்தனும் வரமாட்டான். தமிழ் அவ்வளவு சரளம் அதுகளுக்கு. நமக்கு கண்ணு ரொம்ப மங்கிட்டதால இப்போ ஒன்றும் முடியறதில்ல என்றார் குமரநாதன். மண்ணும் மலையும் மறிக்கடலும் மருதமும் விண்ணும் விழுங்கியது மெய்யென்பர் என்று ஆரம்பித்து 3 பாடல்கள் முடிப்பதற்கு முன் கிழவர் அசந்து தூங்கிவிட்டார். அவர் உறங்குவதையே பார்த்து கொண்டிருந்தார் குமரநாதன். மாமாதானா இது? 2 முன்பு எங்கோ இருந்தவர் இப்போது என் வீட்டில் என் அருகில் உறங்குகிறார். நம்ப முடியவில்லையே. ஒருவேளை மாதம்பட்டிக்கு போனது, இவரை அழைத்து வந்தது எல்லாம் பிரம்மைதானோ? பைத்தியக்காரத்தனமாய் கிழவரின் கைகளை தொட்டு பார்த்தார். நிஜம்தான். மாலை 5:30 விழித்து சுக்கு காஃபி போட்டு கொடுத்தது. கண் டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் பெற்று கிழவரை அழைத்து சென்று கண் பரிசோதனை செய்தது. 2 புதிய கண்ணாடி வாங்கியது. எல்லாமே பிரம்மையாகத்தான் இருந்தது. நடுவில் கூட ஒரு முறை தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டார். உலகமே இப்போ பளிச்சுன்னு இருக்கே, பெருமாளை உன்னை பார்க்கணுமே என்றார் கிழவர் ரொம்ப சந்தோஷமாய். அந்த சந்தோஷத்தை பார்க்க பார்க்க உடம்பெல்லாம் ஜில்லென்றாகியது குமரநாதனுக்கு. இரவு சாப்பிடும்போது கிழவர், ஸ்ரீரங்கம் பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, முன்னே எப்போவோ போனது ஞாபகம் இருக்கா? அப்போ நீங்கள்லாம் பொடுசுகள், கோபுரம் கட்டினதுக்கப்புறம் போகவே முடியல என்றார். சாப்பிட்டானதும் ஸ்கூட்டரை எடுத்து கிளம்பினார் குமரநாதன். மழையா இருக்கே, எங்கப்பா இந்த இருட்டில் என்றவரிடம், இப்போ வந்துடுறேன் மாமா என்றார். காந்திபுரம் வரை வந்து டாக்ஸி ஏற்பாடு செய்துவிட்டு திரும்பினார். மாமாவிடம், காலையில் 6 மணிக்கு கார் வந்துடும், கிளம்பிடுவீங்களா என்றார். எங்கே போகிறதுக்கு? ஸ்ரீரங்கத்துக்கு. 6 மணிக்கு புறப்பட்டால் தான் 11 மணிக்காவது போய் சேர முடியும். அடடே, உனக்கு ஆஃபீஸ் போக வேண்டாமா? வேண்டாம், நாளைக்கும் லீவ் போட போகிறேன். கிழவரால் காலை 6 மணிக்கு புறப்பட முடியவில்லை. 7 மணியாகிவிட்டது. திருச்சியை அடைந்து ஹோட்டலில் அறை எடுத்து சாப்பிட்டு தூங்கி மாலை 5 மணிக்கு ஸ்ரீரங்கம் போய் கடவுளை தரிசித்த போது கிழவர் புலங்காகிதப்பட்டு போனார். குமாரு, இது போதும்பா, இதுவும் போதும்பா என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இரவு திரும்பி வரும்போது அலுப்பு தாளாமல் குமரநாதனின் மடியில் தான் சாய்ந்திருந்தார். டாக்ஸி மெதுவாக போனால் போதும் என்று சொல்லிவிட்டதால் இரவு வீடு வந்து சேரும் பொழுது 1:00. குமரநாதன் யோசித்து யோசித்து பார்த்தார் இந்த 2 நாள் அனுபவங்களை. நெஞ்சுக்குள் இனிப்பை வைத்து தைத்தது மாதிரி இருந்தது. எத்தனை சுகமான அனுபவம்! நிலவுக்கு போனவன் ஞாபகார்த்தமாய் கற்களை எடுத்து வந்தது போல. நினைத்தவுடனே மீண்டும் போக முடியுமா என்ன? மறுநாள் கிழவரை மாதம்பட்டியில் கொண்டு போய் விட்டுவிட்டு அலுவலகத்திற்கு தாமதமாய் போனபோது வழக்கம் போல காகிதங்களும் மனிதர்களும் காத்திருந்தார்கள். மனசு அதில் ஒன்றவில்லை. யாரிடமாவது இந்த அனுபவத்தை சொல்ல வேண்டும் போலவே இருந்தது. மணிவண்ணனிடம் மட்டும் சொல்லலாம் என்று நினைத்தவர் அப்புறம் யோசனையை மாற்றிக்கொண்டார். நிலவுக்கு போனேன், கல் சேகரித்து வந்தேன் என்றால் அப்படியா என்பார்கள். கல்லாக இருந்தாலும் போய் எடுத்து வந்தவனுக்குத்தானே தெரியும் அதன் அருமை. கேட்பவருக்கு தெரியுமா? மீட்டிங் முடிந்து வெளியில் வரும்பொழுது எம்டி, ஏன் குமரநாதன் 2 நாளாக காணோம், அவுட் ஆஃப் ஸ்டேஷனா என்றார். ஆமாம் சார், நிலா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். கவிஞர் தாமரை எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் சந்திர கற்கள்.